إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدًا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد
ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு இலங்கை நாட்டிலே புத்தளம் மாவட்டத்திலே ஏத்தாலையனும் கிராமத்திலே நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்களின் பொன்மொழிகளில் ஒன்றான எனது உம்மத்திலே ஒரு கூட்டம் காலத்துக்கு காலம் தோற்றம் பெற்று சத்தியத்தை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்கள் எனும் முன்னறிவிப்பின் பிரகாரம் இச்சத்திய கூட்டமானது இம்மண்ணிலே உதயமாகியது. அன்றைய காலத்திலே குறிப்பிட்ட ஒரு சிலரோடு ஆரம்பித்த இந்த கூட்டமானது இன்று ஆயிரக்கணக்கான மக்களை இலங்கையின் பல பகுதிகளில் கொண்டு இன்று 33 வருடங்களை கடந்தும் அதன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 33 வருடகால வரலாற்றிலே இச்சத்தியம் கடந்து வந்த பாதையை சத்தியத்தின் சரியான தன்மைகளை புரிந்து கொள்ளாத ஒரு சிலர் இதற்கு எதிராக பல கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றிலே ஒரு சில அடிப்படையான வாதங்களை முன்வைத்து அவற்றுக்கான குர்ஆன் சுன்னா ஒளியிலான ஆதாரங்களை முன்வைத்து இக்கூட்டம் தொடர்ந்தும் சத்தியத்திலேதான் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை எடுத்துரைக்க விரும்புகிறேன். அந்த வாதங்களுக்கு நாம் நுழைவதற்கு முன் அடிப்படையான ஒரு அல்குர்ஆனிய வசனத்தை இந்த இடத்திலே உங்கள் முன் எடுத்து வைக்க ஆசைப்படுகிறேன். சூரத்துல் பக்கரா என்று அழைக்கப்படக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 120வது வசனத்திலே அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறான். நபி அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்கிறான், குல் நபியே நீர் கூறுவீராக, இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, நிச்சயமாக நேர்வழி என்பது என்ன தெரியுமா, நானோ நீங்களோ கற்பனை செய்து கொண்ட ஒரு சிறந்த ஒரு கொள்கை கிடையாது. நேர்வழி என்றால் என்ன தெரியுமா, அது அல்லாஹ்வுடைய நேர்வழியாகும். அந்த நேர்வழிக்கு அல்லாஹ்தான் இதுதான் நேர்வழி என்று சான்றிதழ் வழங்கியிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், நபியே உமக்கு அறிவு வந்ததன் பிற்பாடும் அவர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் மாலக மினல்லாஹி மின் வலியும் வலா நசீர், உங்களுக்கு எந்த பாதுகாவலர்களோ உதவியாளர்களோ கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். இந்த அல்குரானிய வசனத்திலே நான் கூற வரக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த சத்திய பயணம் 33 வருடங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தின் பயணம் இது உண்மையிலேயே சத்திய பயணம்தான் என்பதனை எப்பொழுது நாம் எல்லாம் விளங்குவோம் தெரியுமா? இந்த நேர்வழியை அல்லாஹ் எப்படி அடையாளப்படுத்தி கூறுகிறானோ அப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு எம்முடைய இஷ்டத்துக்கு எமக்கு அழகாக தெரியக்கூடிய ஒரு விதத்திலே இப்படித்தான் நேர்வழி இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இது சத்தியமா நேர்வழியா என்று நாம் தேட முற்பட்டால் ஒரு நாளும் இதை நாம் சத்தியமாக இனங்கண்டு கொள்ள முடியாது. எனவே சத்தியத்தை நாம் இனங்காண வேண்டும் என்றால் அது அல்லாஹ் எப்படி சத்தியத்தை அடையாளப்படுத்துகிறான் என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று அல்லாஹ் சூரத்துல் கசஸ் என்ற அத்தியாயத்தின் 50வது வசனத்திலே சொல்கிறான், வமன் அவல்லு மிம்மன் இத்தபஅ ஹவாஹு பிகைரி ஹுதம் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த நேர்வழிக்கு பிறகும் யார் தனது மனோ இச்சைகளுக்கு பின்னால் திரிகிறாரோ, தன்னுடைய இஷ்டப்படி ஒன்றை அணுக நினைக்கிறாரோ, அவரை விட வழிகட்டவர் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி எழுப்புகிறார். எனவே இன்று இந்த சத்தியத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களை பொறுத்தவரையில் உண்மையிலேயே அல்குர்ஆன் அஸ்ஸுன்னா ஒளியிலே இவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரங்கள் சரிதானா என்பதனை கவனிப்பதை விட்டுவிட்டு அவர்களாக சத்தியத்திற்கு ஒரு கற்பனை தோற்றத்தை கொடுத்து இப்படி இவர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்கக்கூடியதை நாம் அவதானிக்க முடிகிறது. அந்த வகையிலே இந்த சத்தியத்தை அல்லாஹ் எப்படி அடையாளப்படுத்துகிறான், சத்தியத்தின் தோற்றம் என்பது எப்படி இருக்கும், ஒரு கூட்டம் சத்திய கூட்டம் என்பதற்கு அடையாளம் என்ன, சத்தியம் அசத்தியத்தை பிரித்து விளங்கக்கூடிய அளவுகோல் என்ன, இந்த சத்திய கூட்டத்திற்குள் என்னென்ன நிலைமைகள் எல்லாம் வரும் என்ற ஒரு பரந்து விரிந்த தலைப்பு இந்த தலைப்பிலே உள்ளடங்கி இருக்கிறது. என்னால் முடியுமான அளவு சுருக்கமாக இந்த தலைப்பை உங்கள் முன் எடுத்துரைக்க ஆசைப்படுகிறேன். அந்த வகையிலே இன்று இந்த சத்தியத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுடைய முதலாவது குற்றச்சாட்டு என்னவென்றால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் நீங்கள் சத்தியம் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கை ஆரம்பத்திலே பல தவறுகளை இதிலே காணப்பட்டது, பல்வேறு தவறுகளை இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். தொழாதவர்களை வீட்டுக்கு சென்று அழைத்து வந்து தொழுவதற்கு செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்தார்கள், அல்லது இன்னும் பல்வேறுபட்ட தவறுகளை அடையாளப்படுத்தி இப்படி ஆரம்பித்ததுதான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன். 1989-90களில் இது இப்படித்தான் இருந்தது, இப்படி தோன்றிய ஒன்று எப்படி சத்தியமாக இருக்கும் என்பது இன்றைய எதிராளிகளுடைய ஒரு அடிப்படை வாதமாக இருக்கிறது. இந்த இடத்திலே முதலாவது நான் முன்வைக்கக்கூடிய அல்குர்ஆன் அஸ்ஸுன்னா ஒளியிலான ஆதாரம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்னாம் என்ற அத்தியாயத்தின் ஒரு இடத்திலே நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் எடுத்து கூறுகிறார். இதற்குரிய ஆதாரங்களை இப்ராஹிம் நபியினுடைய அந்த வரலாற்றிலிருந்து எடுத்து வைப்பது ஒரு சிலருக்கு வித்தியாசமாக தெரியலாம். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் அல்குர்ஆனிலே சொல்கிறான், கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஃபீ இப்ராஹிம், எப்படி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறானோ அதே மாதிரியாக இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். அதே போன்று அல்லாஹ் அல்குர்ஆனின் இன்னுமொரு இடத்திலே சும்மா ஊஹைனா இலைக அன்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, பிறகு நாம் நபியே உங்களுக்கு இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்களும் பின்பற்றுங்கள் என்று நாம் வகையறிவித்தோம். அவர் அனைத்து மார்க்கங்களையும் விட்டு ஒதுங்கி இணை வைக்கக்கூடியவர்களில் நின்றுமுள்ளவராக அவர் இருக்கவில்லை என்று நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய முன்னுதாரணங்களையும் அவர்களுடைய அந்த மார்க்கத்தையும் பின்பற்ற முடியுமான ஒரு நிலைமையை இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த வகையிலே நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சத்திய பயணம் எப்படி இருந்தது, அவர்கள் இந்த சத்தியத்தை அதன் ஆரம்ப கட்டத்திலே எப்படியான ஒரு நிலைமையிலே இருந்தார்கள் என்பதனை அல்லாஹ் சொல்கிற போது وَكَذَلِكَ نُرِي إِبْرَاهِيمَ مَلَكُوتَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ, நாம் இப்ராஹிமுக்கு வானங்கள் பூமியினுடைய அரசியை அவருக்கு நாம் எடுத்து காண்பித்தோம். وَلِيَكُونَ مِنَ الْمُوقِنِينَ, எதற்கு அவர் உறுதியான ஒரு மனிதராக ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் அந்த வேலையை செய்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வானங்கள் பூமியின் அரசாட்சியை எடுத்து காட்டினார். ஆனால் முதன் முதலிலேயே அது நடக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் சில சத்தியத்துக்கான எட்டுகளை எடுத்து வைக்கிறார்கள், ஒரு சில முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள். அது பற்றி அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், பலம்மா ஜன்ன அலைஹி லைலு ரா கௌகபா. இப்ராஹிம் நபியுடைய சத்திய பயணத்தின் தொடக்கத்தை பாருங்கள். அவர்கள் இரவு ஆனபோது வானத்திலே நட்சத்திரத்தை கண்டார்கள். பால ஹாலா ரப்பி, அவர் சொன்னார், இதுதான் என்னுடைய ரப்பு. நட்சத்திரத்தை பார்த்து இப்ராஹிம் நபி சொன்னார், இதுதான் என்னுடைய ரப்பு. ஃபலம்மா அஃபல் கால லா உஹிப்புல் ஆஃபிலீன், அது விடிந்ததும் மறைந்து விட்டது. உடனே இந்த இப்ராஹிம் நபி சொல்கிறார், நான் மறைந்து விடுபவர்களை நேசிக்க கூடியவன் அல்ல, மறைந்து விடக்கூடியவர்கள் எனக்கு ரப்பாக இருக்க முடியாது என்று நட்சத்திரத்தை நிராகரிக்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு நாள் சந்திரனை முழு வெளிச்சத்தோடு ஒரு இரவிலே காண்கிறார்கள். இதுதான் என்னுடைய ரப்பு என்று சொல்கிறார்கள். அதுவும் அடுத்த நாள் மறைந்து விடுகிறது. உடனே இப்ராஹிம் நபி சொல்கிறார், எனது ரப்பு எனக்கு சரியான வழியை காட்டாவிட்டால் நான் வழி தவறியவர்களில் நின்றுமுள்ளவனாகி விடுவேன். அடுத்த நாள் ஃபலம்மா ரஅஷம்ஸ பாஜிகதன் கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர். அடுத்த நாள் இந்த இப்ராஹிம் நபி என்ன செய்கிறார் என்றால் சூரியனை காண்கிறார், அது பிரகாசமாக இருக்கிறது. உடனே சொல்கிறார்கள், இதுதான் என்னுடைய ரப்பு, இதுதான் அனைத்தையும் விட பெரியதாக இருக்கிறது. பாருங்கள் எப்படிப்பட்ட சிறுக்குகள் என்று. ஃபலம்மா அஃலத் ஹாலயா கௌமி இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன். இப்படி அவர்கள் சில போராட்டங்களை சில முயற்சிகளை செய்கிற போதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நேர்வழியை காட்டுகிறார். அவர்கள் சொல்கிறார்கள், மக்களே நீங்கள் இணை வைக்கக்கூடியவற்றை விட்டும் நான் நிரபராதியாகிவிட்டேன் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார்கள், இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர அஸ்மாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். இப்படி அவர்கள் அந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியிலே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டுகிறார். வானம் பூமியுடைய அரசாட்சியை எடுத்து காண்பிக்கிறான். உடனே இப்ராஹிம் நபி என்ன செய்கிறார்கள் என்றால், வானங்கள் பூமியை படைத்து பரிபாலிக்க கூடிய அந்த இறைச்சகனுக்கு எனது முகத்தை நான் முழுமையாக திருப்பி விடுகிறேன், அனைத்து மார்க்கங்களையும் விட்டு ஒதுங்கி நான் ஒதுங்கிவிட்டேன், இணை வைத்து வணங்குபவர்களில் நான் ஒருவன் அல்ல என்று இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் கூறுகிறார். இந்த இடத்திலே நான் சொல்ல வரக்கூடிய விடயம் என்னவென்றால், ஒரு மனிதன் சத்தியத்தை தேடுகிற போது, ஒரு கூட்டம் சத்தியத்திற்காக தனது பயணத்தை தொடங்குகிற போது, அதன் ஆரம்பத்திலே பல்வேறுபட்ட பிழைகள் காணப்படும், பல்வேறுபட்ட சிக்கல்களும் பிரச்சனைகளும் காணப்படும். சூரியனை சந்திரனை நட்சத்திரங்களை இதுதான் ரப்பு என்று ஒரு மனிதர் சொல்கிறார் என்றால் அதை விட இணை வைப்பு என்ன இருக்கிறது? ஆனால் அவர் செய்தது சத்தியத்திற்கான ஒரு முயற்சி என்பதனால் அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறார். எனவே நாமாக இருந்தாலும் சரி, அந்த 90ல் இந்த இஸ்லாத்தை உருவாக்கிய அந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்திலே பல தவறுகள் அவர்களிடம் காணப்பட்டிருக்கும், பல வகையான சிக்கல்கள் அவர்களிடம் காணப்பட்டிருக்கும். ஆனால் அவர்களுடைய நோக்கம் உன்னதமானது என்பதனால் அல்லாஹு தஆலா மிக விரைவிலே அவர்களுக்கு நேர் வழியை காட்டிக் கொடுக்கிறார். சரியான அந்த கொள்கையை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி காட்டுகிறார். இன்றாக இருந்தாலும் ஒரு மனிதன் நேரடியாக 100க்கு 100 முதல் படியிலேயே நேர்வழியை இனங்காண முடியாது. பல தவறுகளை ஒரு மனிதன் செய்துவிட்டுதான் அப்படி ஒரு நிலைமைக்கு வருவார். யோசித்து பாருங்கள், இஸ்லாம் அப்படியே அழிந்து விட்டது, ஒளிந்து விட்டது, பூமியிலே எங்குமே இல்லை. இப்பொழுது ஒரு மனிதர், இரண்டு மனிதர்கள், ஒரு சிறு கூட்டம் அல்லாஹ்விற்காக ஒன்றிணைகிறார்கள் என்றால் 100க்கு 100 எப்படி அவர்களால் சரியாக இருக்க முடியும்? சாதாரணமாக யதார்த்தமாக சிந்திக்கக்கூடிய ஒவ்வொருவராலுமே புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சொல்கிறான், எப்படி நீங்கள் என்னிடத்திலே நேர்வழியை கேளுங்கள், நான் உங்களுக்கு நேர்வழி காட்டுகிறேன். யார் அவன் பக்கம் ஒதுங்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவான் என்று அல்லாஹ் அல்குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். இந்த வகையிலே புத்தளத்திலே ஒரு சிலர், ஏத்தாலையிலே ஒரு சிலர் இந்த சத்தியத்திற்காக அல்குர்ஆன் சுன்னாவுலியிலே தமது வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றுபடுகிறார்கள். ஆனால் பல்வேறு தவறுகள் அவர்களிலே காணப்படுகிறது, பல்வேறு பிழைகள் அவர்களிலே காணப்பட்டது. ஆனால் வெகு சீக்கிரத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை காட்டுகிறார், வெகு சீக்கிரத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை காட்டுகிறார். இது அதிகமானோருக்கு தெரியாத காரணத்தினால் அவர்கள் நினைத்த பிரகாரம் இதை வசைபாடி கொண்டிருக்கிறார். சரி, நேர்வழி எப்படி அதனை அடையாளம் காண்பது? இந்த சத்திய கூட்டம் 90களிலே எப்படி தனித்துவமான ஒரு சத்தியமாக தோற்றம் பெற்றது, அதற்குரிய அளவுகோல் என்ன, அடையாளம் என்ன என்பதனை நாம் விளங்கிக் கொள்வதாக இருந்தால், ஒரு கூட்டம் சத்திய கூட்டமாக ஆகுவதற்கு அதற்கு இருக்க வேண்டிய அடிப்படையான ஒரு விடயத்தை அல்லாஹ் அல்குர்ஆனிலே சூரத்து ஜுஹ்ருப் என்ற அத்தியாயத்திலே இப்படி குறிப்பிடுகிறான், فَاسْتَمْسِكْ بِالَّذِي أُوحِيَ إِلَيْكَ إِنَّكَ عَلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், நபியே, வஹி மூலம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதை நீங்கள் உறுதியாக பற்றி பிடியுங்கள். அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கி வைத்த அந்த சத்திய மார்க்கத்தை மட்டும் நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் பற்றி கொண்டால் இன்னக அலா சிராத்தின் முஸ்தகீம், நிச்சயமாக நீங்கள் மிக தெளிவான நேரான அந்த வழியை அடைந்து விட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். எனவே நேர் வழியை நாம் எப்படி இனங்காண்டு கொள்வதென்றால், எந்த ஒரு கூட்டம் அதாவது அல்குர்ஆன் சுன்னாவை மட்டும் தமது கொள்கையாக கொள்கிறதோ, அதிலே சொல்லப்பட்ட அனைத்து விடயங்களையும் தம்மால் முடியுமான அளவு, தமக்கு தெரிந்த அளவு நடைமுறைப்படுத்துகிறதோ, அதுதான் சத்திய கூட்டமாக இருக்க முடியும், அதுதான் நேர்வழியாக இருக்க முடியும். அன்றைய காலத்திலே எத்தனையோ தரீக்கா அமைப்புகள் காணப்பட்டன, எத்தனையோ வகையான ஜமாத்துகள் காணப்பட்டன. அவர்களும் அல் குர்ஆன் சுன்னாவை தான் பின்பற்றுவதாக அவர்கள் மார்பு தட்டி இருக்கலாம். ஆனால் அங்கே ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கிறது. அல் குர்ஆன் சுன்னாவை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், அதுதான் நேர்வழி. அத்தோடு சேர்த்து ஒரு நுணுக்கமான விடயம் என்னவென்றால், எந்த வகையிலும் அந்த கூட்டத்திலே சிறுக்கு குஃபுரு பிதாத்து ஜாஹிலியத்து வந்துவிடக் கூடாது. ஏன்? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், அவன் தான் உயிருள்ளவன், அவனை தவிர வேறு நாயனில்லை. லா இலாஹ இல்லல்லாஹை உண்மையாக ஏற்றுக்கொண்ட அந்த நேர்வழி பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவனுக்கு மட்டுமே மார்க்கத்தை தூய்மைப்படுத்தி இருப்பார்கள். அவனுக்கு மட்டுமே மார்க்கத்தை தூய்மைப்படுத்தி இருப்பார்கள். யூத கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ் இதைதான் சொன்னான், உமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். மார்க்கத்தை தூய்மைப்படுத்தியவர்களாக ஒருநிலைப்பட்டவர்களாக அவர்கள் அல்லாஹுக்கு அடிபணிந்து வாழ வேண்டும் என்பதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த கடமையும் இல்லை என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பிரகடனப்படுத்துகிறான். எனவே இந்த சத்திய கூட்டம் அன்று 90ஆம் ஆண்டு உதித்த அந்த காலத்திலே இன்னும் பல கூட்டங்கள் இருந்தாலும், அல் குர்ஆன் சுன்னாவை அவர்கள் பின்பற்றுவதாக கூறிக்கொண்டாலும், அவர்கள் முழுமையாக துப்பரவாக ஒரு நிலைப்பட்டவர்களாக அல்லாஹுவை வணங்கவில்லை. அல்லாஹுவை அவர்கள் வணங்கவில்லை. இதையும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், உமா யுஃமினு அக்தருஹும் பில்லாஹ் இல்லா வஹும் முஷ்ரிகூன். மனிதர்களிலே அதிகமானவர்கள் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள், அதிகமானவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை என்ன தெரியுமா? இல்லா வஹும் முஷ்ரிகூன். அவர்கள் இணை வைத்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். முழுமையாக அல் குர்ஆன் சுன்னா அவர்களது நடைமுறையிலே கிடையாது. எத்தனையோ சிறுக்கு குபுர்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு சேர்த்து வேதத்திலே ஒரு சிலவற்றை பின்பற்றுகிறார்கள். நேர்வழியினது அடையாளம் என்னவென்றால், குர்ஆன் சுன்னா முடியுமான அளவு முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். நிபந்தனை என்ன தெரியுமா? குஃபுரு ஷிர்க்கு பிதாத்து ஜாஹிலியத்து போன்ற அல்லாஹுவுக்கு கலப்பு செய்யக்கூடிய விடயங்களிலே சம்பந்தப்பட்டு விடக்கூடாது. அந்த வகையிலே ஒரு கூட்டமாக இருக்க வேண்டியதன் அவசியம், பிரிவுகளிலே இருக்கக்கூடாததன் விளைவு. இந்த இஸ்லாத்திற்குள் ஒரு மனிதர் வருகிற போதுதான் முஸ்லீமாக அவர் ஆக முடியும். வெளியிலே இருந்தால் அவர் முஸ்லீம் அல்ல என்ற அடிப்படையான கோட்பாடுகள் அந்த 90ஆம் ஆண்டு கால பகுதியிலே இந்த சத்திய கூட்டத்திலே மிக தெளிவாக பதிக்கப்பட்டது. ஆரம்பத்திலே ஏதோ ஒரு தருணத்திலே ஆரம்பித்ததுதான் சத்தியம் என்பதல்ல உடைய வாதம். ஆரம்பத்திலே சில தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனால் எப்போது குர்ஆன் சுன்னாவை மட்டும் பின்பற்ற வேண்டும், குஃபுரு சிறுக்குகள் களையப்பட வேண்டும், ஒரு அமீரின் கீழ் வழிநடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டமைப்புக்குள் இந்த கூட்டம் வந்துவிடுகிறதோ, அதுதான் அந்த நேர்வழியினது அடையாளம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த சரியான நேர்வழி தோற்றம் பெறுமாக இருந்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அடையாளத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பதா அல் இஸ்லாமு கரீபன் வஸயஊது கமா பதா கரீபா. இஸ்லாம் உதயமாகிறது என்றால் அதற்கு ஒரு தோற்றம் இருக்கும். அது அடுத்தவர்களால் புதினம் பார்க்கப்படும், அடுத்தவர்களால் அனாதரவாக பார்க்கப்படும், அடுத்தவர்கள் அதனை கேலியாக கிண்டலாக சித்தரிப்பார்கள். இதுவெல்லாம் அந்த 90 காலப்பகுதியிலே நடந்ததா இல்லையா? அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த தூய்மையான இஸ்லாத்தை முன்வைத்த போதும் இதே இன்னல்களை அவர்கள் முகம் கொடுத்தார்களா இல்லையா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாம் இப்படியான ஒரு நிலைமையிலே தான் தோற்றம் பெறும். அதே போன்று அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபியாகிய அந்த தருணத்திலே வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லப்படக்கூடிய நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கொள்கையை தனி ஒரு மனிதனாக பின்பற்றிய அந்த மனிதரிடம் ஆலோசனை கேட்டு சென்ற சந்தர்ப்பத்திலே அவரும் சொன்ன வார்த்தை என்னவென்றால், லம் யஅதி ரஜுலுன் கத்துன் பிமிஸ்லி மா ஜித பிஹி இல்லா ஊதிய, உங்களை போன்று சத்திய மார்க்கத்தை யாரெல்லாம் கொண்டு வந்தார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் முழு மனித சமூகத்தினாலும் பகைக்கப்பட்டே தவிர இல்லை, அவர்கள் எதிரிகளாக சித்தரிக்கப்பட்டே தவிர இல்லை என்று வரக்கத் இப்னு நௌஃபல் வாழையடி வாழையாக இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவத்தை அந்த இடத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே இந்த அந்த தோற்றம், இந்த ஒரு அடையாளம் அன்றைய அந்த காலத்திலே காணப்பட்டது. எனவே 1990களிலே ஆரம்பித்த இந்த சத்தியமானது அது உண்மையிலேயே சத்தியத்தின் தோற்றம்தான், அதிலே எந்த சந்தேகங்களும் கிடையாது. அல் குர்ஆன் சுன்னாவை ஒட்டி உரசி ஆய்வு செய்து பாருங்கள். வெறும் கற்பனைகளிலே நீங்களாக ஒரு விடயத்தை மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டு சம்பந்தம் இல்லாத வசனங்களையும் ஹதீஸ்களையும் சம்பந்தம் இல்லாத இடத்திலே சோடித்து இதனை வழிகேடாக நீங்கள் நிறுவ முற்படாதீர்கள். எனவே முதலாவது இந்த இடத்திலே நான் நிறுவக்கூடிய விடயம் என்னவென்றால், இஸ்லாத்தின் அந்த ஆரம்ப கால பகுதியிலே பல தவறுகள் நடந்தது, அது யதார்த்தத்திலே நடக்கக்கூடிய ஒன்று. அது சத்தியம் இல்லாவிட்டாலும் அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்திற்கு அந்த மனிதர்களுக்கு சத்தியத்தை தெளிவுபடுத்துகிறார், நேர்வழியை காட்டுகிறான். இதுதான் 90 காலப்பகுதியிலும் இந்த கூட்டத்திற்கு நடந்தது என்பதனை முதற்கணம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இரண்டாவது முன்வைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னவென்றால், சரி இஸ்லாம் உதயமாகி இருக்கிறது வைத்துக் கொள்வோம், அல் குர்ஆன் சுன்னாவை ஒளியிலே ஒன்றுபட்டுவிட்டீர்கள், நீங்கள் தான் சத்திய கூட்டம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் தெரியுமா, அல் குர்ஆன் சுன்னாவை தாண்டி ஒன்றை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டீர்கள். அல் குர்ஆன் சுன்னா மட்டும்தான் நேர்வழி, அதை தாண்டி ஒன்றை பின்பற்றக்கூடிய பாகிஸ்தான் ஜமாஅத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டீர்கள். எனவே நீங்கள் சத்திய கூட்டமாக இருக்க முடியாது. இந்த வாதம் சரிதானா, உண்மையிலேயே நடந்தது என்ன என்பதனை மேலே நடந்த நேர்காணலிலும் உஸ்தாத் உமர் அலி ரியாதி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக பற்றி பிடிக்க வேண்டும், வஅதஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, பிரிந்து பிரிந்து இருந்து கொண்டு அவர்கள் ஒரு மார்க்கத்தை இவர்கள் ஒரு மார்க்கத்தை பின்பற்ற முடியாது என்ற ஒரே காரணத்தினால் வெளிப்படையான சில ஆதாரங்களை கண்டு அந்த ஜமாஅத்தோடு சேர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. சுமார் 23 வருட காலம் அந்த கூட்டத்தோடு பயணிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது என்பது உண்மை, அதை யாரும் இங்கு மறுக்கவில்லை. ஆனால் அந்த ஜமாஅத்திலே குர்ஆன் சுன்னாவை தாண்டியும் ஒரு மூலாதாரம் பின்பற்றப்படுகிறது என்ற தெளிவுகள் இல்லாமல் தான் இந்த தவறுகள் நடந்தது என்பதனை நாம் இந்த இடத்திலே எடுத்து வைக்கிறோம். சாதாரணமாக அந்த காலகட்டத்திலே நடந்த நிகழ்வுகளை நாம் மேலோட்டமாக பார்ப்பதாக இருந்தால், 2010 அதற்கு உட்பட்ட பகுதிகளை எடுத்துக்கொண்டால், இன்று ஒரு சிலர் சொல்கிறார்கள் பாகிஸ்தானை கண்மூடித்தனமாக பின்பற்றினோம், பாகிஸ்தான் எதை சொன்னாலும் எடுத்து நடந்தோம். ஆனால் அன்று இருந்த சகோதரர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அப்படி ஒரு நிலைமை இருந்ததா? இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவு உறுதியாக பலமாக ஸ்திரமாக இருந்தது அனைவரும் ஏற்றுக்கொள்வோம், அவர்களுடைய அனைத்து விடயங்களையும் நாம் ஒரு நாளும் கண்மூடித்தனமாக பின்பற்றவில்லை, பல தவறுகளை அவர்களுக்கு முகம் எதிரிலேயே சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றன, அவர்கள் கூறிய ஒரு சில தவறுகள் எம்மிடமும் திருத்தப்பட்டிருக்கின்றன. ஒரு நாளும் கண்மூடித்தனமாக இருந்தோம் என்பதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. தெரியாமல் இருந்தோம், தெளிவின்றி இருந்தோம் என்பதனை வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம். கண்மூடித்தனமாக இருந்தோம் என்பதனை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரம் அந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இன்று போன்று தொழில்நுட்ப வசதிகள், சமூக வலைதளங்கள், இணையதளங்கள் பிரபல்யம் இல்லாத ஒரு காலம். அனைத்து மனிதர்களுடைய கைகளிலும் அப்படியான வசதிகள் இருக்கவில்லை. இதுதான் உண்மை. இப்படி நாம் இருந்த அந்த காலப்பகுதியிலே இறுதியாக 2015 அவர்களுடனான அந்த உறவை நாம் முறித்துக் கொண்டோம். காரணம் என்ன? அவர்கள் அல் குர்ஆன சுன்னாவை தாண்டியும் ஒன்றை பின்பற்றுகிறார்கள். இதுதான் காரணம். இது எப்பொழுது உங்களுக்கு தெரியும் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். சுமார் 7 முன்பு, 2015 முன்னர் 7 முன்பு இந்த விடயங்கள் ஒரு சில உலமாக்களுக்கு தெரிந்திருக்கிறது. அவர்களும் வாயை மூடி அமைதியாக இருக்கவில்லை. உடனே அந்த ஜமாஅத்தினருக்கு, அந்த தலைவர்களுக்கு இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது. அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாடகமாடினார்கள். இதுதான் உண்மையே தவிர அவர்கள் எது சொன்னாலும் அது வேத வாக்குதான் என்ற ஒரு சிந்தனையிலே இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பயணிக்கவில்லை. இறுதியாக 2015 அவர்களுடைய அந்த நடிப்பும் நாடகமும் வெட்ட வெளிச்சத்துக்கு வருகிறது. அவர்கள் அந்த இஜ்மாவு சஹாபாவை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்கிற ஒரு தெளிவு வருகிற போது அந்த கூட்டத்திலிருந்து நாம் விலகிக் கொள்கிறோம். அந்த கூட்டத்தை விட்டும் விடைபெற்றுக் கொள்கிறோம். அவர்களுக்கு அது தவறு என்று உணர்த்தப்பட்டது. அவர்கள் திருந்தவில்லை. அவர்கள் அந்த இஜ்மாவு சஹாபாவை எங்களுக்கும் வலியுறுத்தினார்கள். அதற்கு மேல் அவர்களோடு ஒட்டி உறவாட இஸ்லாத்திலே அனுமதி இல்லை என்ற காரணத்தினால் அவர்களை விட்டும் நாம் விலகிக் கொண்டோம். கேள்வி என்னவென்றால், அவர்களிடம் ஒரு பிழையான ஒரு அம்சம் இருக்க நீங்கள் எப்படி அவர்களோடு சேர்ந்திருக்க முடியும்? இந்த இடத்திலே நான் ஒரு அடிப்படையான விடயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் மேலே கூறியதன் பிரகாரம் நேரு வழியை நீங்கள் இடங்காணுவதாக இருந்தால் அல்லாஹ் எப்படி கூறியிருக்கிறானோ அப்படி இடங்காணுங்கள். நீங்களாக கேள்வி கேட்டு, நீங்களாக பதில் சொல்லி இது சத்தியம் அது அசத்தியம் என்று முடிவெடுத்து வர வேண்டாம். அல்லாஹ் சத்தியத்தை எப்படி அடையாளப்படுத்துகிறார்? இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு உண்மையான தத்துவம் என்னவென்றால், ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு தவறை செய்கிறான். ஆனால் அது தவறு என்று அவனுக்கு தெரியாது. அது தெளிவுபடுத்தப்படவில்லை என்றால் எத்தனை வருடங்கள் அதை அவன் செய்தாலும் அல்லாஹ்விடம் அவன் குற்றம் பிடிக்கப்பட மாட்டான். இதற்குரிய நேரடியான அல் குர்ஆனிய வசனத்தின் ஆதாரம் சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தின் 113, 114, 115 வசனங்களிலே எமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. சரியாக இந்த விடயத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அதே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு உதாரணத்தை கொண்டு வருகிறான். மா கான லின்நபீ வல்லதீனா ஆமனு அன் யஸ்தக்ஃபிரூ லில்முஷ்ரிகீன் வலவ் கானூ உலீ குர்பா மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம். அதாவது, எந்த ஒரு நபிக்கோ விசுவாசம் கொண்ட எவருக்குமோ ஒரு மனிதர் அவர் நரகவாதிதான் என்று தெளிவானதன் பிறகு அவர் நெருங்கிய உறவினராக இருந்தாலும் அவருக்காக பாவ மன்னிப்பு கோரக்கூடாது. ஒரு மனிதர் மரணிக்கிறார், ஒரு தெளிவான இஸ்லாத்தின் விரோதி மரணித்து விட்டாரா, இவர் நரகம் செல்ல போகிறார் என்பது உறுதி என்றால் எந்த ஒரு விசுவாசிக்கும் எந்த ஒரு நபிக்கும் அவருக்கு இஸ்திகஃபார் செய்வது ஆகுமானதல்ல. சொல்லிவிட்டு நபி இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் இஸ்திகஃபார் செய்தார்கள். இப்படி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் இஸ்திகஃபார் செய்தார்கள். அதனையும் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வமா கான இஸ்திகஃபாரு இப்ராஹிம் அலி அபீஹி இல்லா அன் மௌஇதத்தின் வஅதஹா இய்யா. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் தனது தந்தைக்கு செய்த இஸ்திகஃபார் இருக்கிறது, தனது தந்தைக்காக பாவ மன்னிப்பு கோரியது இருக்கிறது. இது அவரிடம் கொடுத்த ஒரு வாக்குறுதியின் பேரிலே நடந்ததாகும். உங்களுக்கு நான் இஸ்திகஃபார் செய்வேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்ததால் இப்ராஹிம் நபி அந்த இஸ்திகஃபாரை தொடர்ந்து செய்தார்கள். ஆனால் பலம்மா தபையன லஹு அன்னஹு அதுவுன் லில்லா தபர்ரஅ மின்ஹு. எப்போது நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தனது தந்தை அல்லாஹ்வினுடைய ஒரு எதிரி, ஒரு விரோதி என்று தெளிவுபடுத்தப்படுகிறதோ, அவர்கள் தெளிவாக உணர்ந்து கொள்கிறார்களோ, அத்தோடு அவர்கள் அந்த இஸ்திகஃபாரை விட்டு விடுகிறார்கள். இப்பொழுது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தனது தந்தை அல்லாஹ்வுடைய ஒரு தெளிவான விரோதி என்று தெரிகிறதோ, அத்தோடு அவர்கள் தனது தந்தைக்காக இஸ்திகஃபார் செய்வதை விட்டுவிட்டார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை சொல்கிறான், வமா கானல்லாஹு லியுதில்ல கவுமன் பஅத இத் ஹதாஹும் ஹத்தா யுபைன லஹும் மா யத்தகூன். எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, அவர் நேர்வழிக்கு வந்துவிட்டார் என்றால் அவர் எதை எதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெரியப்படுத்தப்படும், அவருக்கு தெளிவுபடுத்தப்படும். அவருக்கு தெளிவுபடுத்தப்படாத வரைக்கும் ஒரு நாளும் அவர் வழிகேட்டிலே செல்ல மாட்டார் என்று அல்லாஹ் அல்குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். நன்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம், நாம் ஒரு தவறை செய்கிறோம், அல்லாஹ்வின் பார்வையிலே அது தவறு, குர்ஆன் சுன்னாவிலே அது தவறுதான். ஆனால் அது எமக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை என்றால் நாம் குற்றவாளி அல்ல. இதை அல்லாஹ் மிக தெளிவாக ஆணித்தரமாக அல் குர்ஆனிலே நிரூபிக்கிறார். நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தனது தந்தை இஸ்லாத்தை எதிர்க்கிறார் என்ற ஒரு விஷயம் தெரியாதா? எந்த ஒரு விஷயம் தெரியாதா? தெரியும், ஆனால் தெளிவுபடுத்தப்படவில்லை, ஆணித்தரமாக அவர்கள் அதனை விளங்கிக் கொள்ளவில்லை. பாருங்கள், சூரத்துல் மரியம் என்ற அத்தியாயத்திலே இப்ராஹிம் நபிக்கும் அவரது தந்தைக்கும் நடந்த அந்த சம்பாஷணையை அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் நபி தனது தந்தையை நோக்கி சொல்கிறார், தந்தையே, ஏன் நீங்கள் எதையுமே செய்யமடுக்க முடியாத, எதையுமே பார்க்க முடியாத, எந்த தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாத சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக எனக்கு தெளிவான அறிவு வந்துவிட்டது, உங்களிடம் அந்த தெளிவான அறிவு இல்லை, என்னை பின்பற்றுங்கள், நான் நேர்வழியை காட்டுகிறேன். ஷைத்தானுக்கு நீங்கள் அடிபணியாதீர்கள், அவன் ரஹ்மானுக்கு மாறு செய்தவன். நிச்சயமாக நான் அந்த மகத்தான அல்லாஹ்வுடைய தந்தையை உங்களை அடைந்து விடும் என்று நான் அஞ்சுகிறேன் என்று தனது தந்தைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாவா செய்கிறார்கள். உடனே அந்த தந்தையுடைய பதில் என்ன தெரியுமா? அராகிபுன் அன்த அன் ஆலிஹதி யா இப்ராஹிம். இப்ராஹிமே, என்னுடைய கடவுள்களை நீ குறை சொல்கிறாயா? அவர்களை எடுத்தெறிந்து பேசுகிறாயா? லஇல்லம் தந்தஹி லஅர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா. நீ இந்த தஅவாவை, இந்த அழைப்பு பணியை விட்டுவிடாவிட்டால் உன்னை நான் கல்லால் எறிந்து கொள்ளுவேன். என்னை விட்டும் நீ வெறுக்கப்பட்டவனாக இங்கிருந்து சென்றுவிடு என்று ஒரு தந்தை நேர்வழியின் பால் அழைப்பு விடுத்த ஒரு மகனை நோக்கி அழைக்கிறான். இந்த இடத்திலே இப்ராஹிம் நபிக்கு தெரிகிறது, அவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்விற்கு விரோதமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஆனால் இப்ராஹிம் நபி என்ன சொன்னார்கள் தெரியுமா? சலாமுன் அலைக சஅஸ்தஃகிருலக ரப்பி இன்னஹு கான பி ஹஃபியா. அந்த இடத்திலே பிரச்சனை பட்டுக் கொள்ள கூடாது என்ற வகையிலே உங்களுக்கும் எனக்கும் மத்தியிலே சமாதானம் நிலவட்டும், அல்லாஹ்விடம் உங்களுக்காக நான் இஸ்திகஃபார் செய்வேன், அவர்கள் என்னை விட்டு அவன் என்னை விட்டு மறைந்தவனாக இல்லை என்று சொல்லிவிட்டு உங்களை விட்டும் நீங்கள் அழைக்கக்கூடிய இணை தெய்வங்களை விட்டும் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று இப்ராஹிம் நபி சொல்கிறார்கள். இந்த இடத்திலேயே இப்ராஹிம் நபிக்கு தெரிய வருகிறது அவர் அல்லாஹ்வுடைய எதிரி என்று. ஆனால் அதற்கு பிறகுதான் இஸ்திகஃபார் செய்கிறார்கள், தொடர்ச்சியாக செய்கிறார்கள். ஒரு கட்டத்திலே அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகிறான், ஆணித்தரமாக தோளுரிக்கிறான், இவர் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு எதிரி. அந்த தெளிவு வந்தவுடன் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் இஸ்திகஃபார் செய்வதை விட்டுவிட்டார்கள். எனவே இஜ்மா சஹாபா இருந்தது, உடனே விலகிவிட வேண்டும், இதுவல்ல இஸ்லாம், அது தெளிவாக நிரூபிக்கப்பட வேண்டும், அது பிழை என்று சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுடைய பதில்கள் பார்க்கப்பட வேண்டும், அவர்கள் அதிலே உறுதியாக இருக்கிறார்கள் என்ற தெளிவு இருந்தால்தான் அவர்களை விட்டும் விலக முடியும் என்பது இஸ்லாத்தினுடைய தீர்வு. அதற்குள் அவசரப்பட்டு நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. இதை மிக தெளிவாக நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இப்படி இருக்க 2015 அவர்களோடு எமக்கு கூட்டு சேர்ந்து பயணிக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொண்டு அவர்களை விட்டும் நாம் விலகிவிட்டோம். ஆனால் அதற்கு பிறகும் இந்த சத்தியத்திற்கான சோதனை முடிவு பெறவில்லை. அந்த அழுக்குகளில் இருந்து கழுவப்பட்டதற்கு பிறகும் சத்தியத்திற்கான சோதனைகள் முற்று பெறவில்லை. அதற்கு பிறகு இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஏற்பட்ட சோதனைகள் எப்படி தெரியுமா? முன்னால் நடந்த பல விடயங்களை அரைகுறையாக தெரிந்த பலர் வாயால் வந்ததையெல்லாம் பேசி மக்களுக்கு பரத்தி ஒரு இல்லாத ஒரு தோற்றத்தை மக்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார்கள். பல்வேறு விமர்சனங்களை செய்கிறார்கள், பல்வேறு கட்டு கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே எதுவும் உண்மையில்லை. உதாரணத்துக்கு ஒரு சிலவற்றை நான் கூறுகிறேன். 1992 அந்த பாகிஸ்தானோடு நாம் இணைந்தோம். 2015 அதை விட்டும் நாம் வெளியில் வந்தோம். இதற்கிடையில் எத்தனையோ பேர் இந்த இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி சென்றிருக்கிறார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால், எத்தனையோ பேர் வெளியேறி சென்றார்கள், அவர்கள் எல்லாம் இது வழிகேடு என்று சொல்லவில்லையா? எத்தனையோ உலமாக்கள், ஜாஹிலியத்திலே உள்ள உலமாக்கள் எத்தனையோ விடயங்களை சுட்டி காட்டினார்கள், அப்போது இது வழிகேடு என்று தெரியவில்லையா? நன்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது வெறும் வார்த்தைகளை தவிர இதிலே அணுவளவும் உண்மை கிடையாது. ஏன் தெரியுமா? சவால் விட்டு கூற முடியும். வெளியேறிய யார், அது யாராக இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் ஜமாத்து இஜ்மாவு சஹாபாவை பின்பற்றுகிறது. அதற்கு பலமுறை சொல்லிக் கொடுத்தும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை. தெளிவாக நிரூபித்தவர் யார்? ஒருவரை கொண்டு வரட்டும் பார்க்கலாம், அப்படி யாரும் கிடையாது. வெளியே சென்று வாய்க்கு வந்தது எல்லாம் பேசுகிறார்கள். அல்லாஹ் இவர்களை தான் சொல்கிறான் பொய்யர்கள் என்று. ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் போதும், என்ன தெரியுமா? காதால் கேட்டது எல்லாம் சொல்லிவிடுவது. அது உண்மையா பொய்யா, நடந்ததா இல்லையா, இந்த ஒரு கேள்வி புலனாய்வுகளும் இல்லை, அப்படியே சொல்லிவிடுகிறார்களே இவர்கள் பொய்யர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார். அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்திலே சொல்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் அவர் சொன்னார், அங்கே சொல்லப்பட்டது கேள்விப்பட்டோம் என்று சொல்வதை அல்லாஹ் வெறுக்கிறான். இன்னல்லாஹ கரிஹலக்கும் கீல் வகால், சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், சொல்லப்பட்டது என்கின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய வார்த்தைகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று அல்லாஹ் அல்குர்ஆனிலே சொல்கிறான், மக்களிலே ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? மனிதர்களை வழிகெடுக்கிறார்கள். எப்படி தெரியுமா? அல்குர்ஆன சுன்னாவை கொண்டு அல்ல, வெறும் கதைகளை வைத்து அவர்கள் வழிகெடுக்கிறார்கள், வெறும் கதைகளை விலைக்கு வாங்குகிறார்கள். உஸ்தாத் உமர் அலி ரியாதி இப்படி சொன்னார், அந்த காலத்திலே அவரிடம் அப்படி சொன்னார், அந்த ஒரு முஸ்லிம் அப்படி செய்தார் என்று வெறும் கதைகளை வைத்து சோடித்து இதனை வழிகேடாக்க முயற்சி செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறார், ஒரு மனிதன் சத்தியம் அசத்தியத்தை பிரித்து காரியம் வந்த அந்த அறிவை வைத்தால் மட்டுமாகத்தான் இருக்க வேண்டும். அதை வைத்து விட்டு 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 அவர் கூறினார், இவர் கூறினார், அவர் அந்த காலத்திலே அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், இது சத்தியம் அசத்தியத்தை தீர்மானிக்கக்கூடிய அளவுகோல் அல்ல. உஸ்தாத் உமர் அலி ரியாதி என்பவர் ஒரு தனி மனிதன், அவரிலே பல தவறுகள் நடைபெற்றிருக்கலாம், ஆனால் அந்த 1990களிலே இந்த சத்தியத்திலே இணைந்த எத்தனையோ சகோதரர்கள் இன்றும் இதே இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிக தெளிவான ஆதாரங்களாகவும் சாட்சிகளாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது, எது உண்மை என்பதை புரிந்து கொள்வதற்கு அந்த சாட்சிகள் எமக்கு இருக்கிறார்கள். எனவே காதால் கேட்டதை எல்லாம் மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த தன்மை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் பொய்யர்கள். இன்று அப்படித்தான் பல பேரை இன்றைய பிரிவினைவாதிகள் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்வது போன்று இவர்களுடைய வாதங்கள் உண்மையாக இருக்கும் என்றால் இவர்களிடம் ஒரு சவாலை முன்வைக்கலாம். நபியே, அவர்களிடம் சொல்லுங்கள், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் தெளிவான ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். அந்த காலத்திலே அது வழிகேடு என்று சொல்லப்பட்டது, இந்த மனிதர் இப்படி தெளிவுபடுத்தினார், கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். கொண்டு வந்தால் இன்றும் நாம் சரணடைய தயார். ஆனால் அதை பிழையாக நீங்கள் விளங்கிக் கொண்டு அது வழிகேடு என்று தீர்மானிப்பீர்கள் என்றால் அல் குர்ஆன் சுன்னாவினுடைய அந்த தெளிவுகளை நோக்கி நீங்கள் வாருங்கள். இப்படி அந்த ஜமாஅத்தோடு இணைந்தது, அதை விட்டு வெளியேறியது என்ற இந்த விடயங்கள் அறியாமல் புரியாமல் தவறுதலாக நடந்த விடயங்கள், இப்படியான விடயங்கள் அது இன்றும் ஏற்படலாம், நாளையும் ஏற்படலாம். எனவேதான் அல்லாஹ் ஒரு விதியை வைத்திருக்கிறான், எந்த ஒரு சமூகமும் நேர்வழி பெற்றவர்களாக மாறியதன் பிறகு அவர்களிடம் பிழைகள் இருந்து கொண்டிருக்கும், அது தெளிவுபடுத்தப்படாத வரைக்கும் அவர்கள் வழிகட்டவர்களாக ஒரு நாளும் மாறமாட்டார்கள் என்பது அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் என்பதனை நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த ஒரு மனிதனுக்கு தெரியாமல் தவறுதலாக நடந்த விடயங்கள் அது அல்லாஹ்விடம் குற்றம் பிடிக்கப்படுவது கிடையாது என்பதற்கு இன்னும் ஏகப்பட்ட ஆதாரங்களை முன்வைக்கலாம். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்திலும் முஸ்லிம்கள் காபாவின் மீது சத்தியம் செய்து கொண்டிருந்தார்கள், தெளிவான ஷிர்க். அதே போன்று அல்லாஹ் நாடினால் நீங்களும் நாடினால் என்று அல்லாஹ்வோடு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் கூட்டி சேர்த்தார்கள், சிறுக்கை செய்து விட்டார்கள், இவர்கள் பையத்து செய்ய வேண்டும். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவில்லை. அதே போன்று இன்னொரு சுவையான சம்பவத்தை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்துகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே ஒரு திருமணம் நடக்கிறது, கணவன் மனைவியாக இருவர் வாழ்கிறார்கள். கொஞ்ச காலம் கழிந்து செல்கிற போது ஒரு பெண் அந்த வீட்டுக்கு வருகிறார், பார்த்துவிட்டு சொல்கிறார், நீங்கள் இன்னாரை முடித்திருக்கிறீர்களா, உங்களுக்கும் நான் பால் தந்திருக்கிறேன், இந்த பெண்ணுக்கும் நான் பால் கொடுத்திருக்கிறேன். பால்குடி சகோதர சகோதரிகள், நீங்கள் எப்படி சேர முடியும், நீங்கள் எப்படி திருமண வாழ்க்கையை வாழ முடியும்? உடனே சொல்கிறார் அந்த மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த பெண் இப்படி சொல்கிறாள், எமக்கு தெரியாது, என்ன செய்வது, வாழ முடியுமா, திருமணம் முடித்து விட்டோமே. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைஃப வக்த் கீல், அதுதான் இப்போது உனக்கு தெரிந்து விட்டது, தெரியாமல் இருந்த வரைக்கும் சரி, இப்பொழுது தெரிந்து விட்டது, இனி இஸ்லாத்தை நீ சரியாக நடைமுறைப்படுத்து. உடனே அந்த சஹாபி அவளை தலாக் விட்டு விட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்தார்கள். இங்கு ஒரு கேலி கூத்து என்னவென்றால், ஒரு சிலருடைய வாதம் 90 இஸ்லாம் உருவாகி இருந்தாலும் 92 பாகிஸ்தானோடு உஸ்தாத் உமர் அலி அவர்கள் இணைந்து கொண்டார்கள். ஒரு சத்தியத்திலிருந்து ஒருவர் பிரிவோடு சேர்ந்து விட்டார், எனவே இவர் முர்த்தத். அதற்கு பிறகு இருந்தவர்களை எல்லாம் முர்த்ததாக்கி விட்டார். சிலர் பேசுகிறார்கள், தெரியாமல் அது நடந்திருக்கிறது என்பதனை அவர்கள் யோசிக்கிறார்கள் இல்லை. அப்படி சொல்வதாக இருந்தால், இந்த பெண் இந்த ஆண் வாழ்க்கை குடும்பம் நடத்தி இருக்கிறார்கள், அது தெரியப்படுத்தப்படும் வரைக்கும் அவர்கள் விபச்சாரம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டி வரும். அவர்களுக்கு கல்லறி தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டி வரும். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், சட்டம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய நியதி என்னவென்றால், எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு தவறாக இருந்தாலும் சரி, தெளிவுபடுத்தப்படவில்லை என்றால் அது ஒரு நாளும் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். எனவே இதுதான் எமக்கும் நடந்தது என்பதனை நான் இந்த இடத்திலே தெளிவாக திட்டவட்டமாக இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மூன்றாவது மிக முக்கியமான பகுதிக்குள் நாம் செல்வதாக இருந்தால், அந்த 2015 வரை அந்த பாகிஸ்தானோடு நாம் சேர்ந்து பயணித்தவரை இருக்கக்கூடிய அடிப்படையான வாதங்களுக்கு குர்ஆன் சுன்னா ஒளியிலே தக்க பதில்களை தந்துவிட்டோம். அதற்கு பிறகு இதுவரை காலங்களிலே நடக்கக்கூடிய விடயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சத்திய ஜமாஅத்துக்குள் பல பலவீனங்கள் இருக்கிறது, அதை நாம் ஏற்றுக்கொண்டுதானாக வேண்டும். இன்றைய நிலைமை என்னவென்றால், அப்படி இருக்கக்கூடிய விடயங்களை சுட்டி காண்பித்து இது வழிகேடு, இது சத்தியமாக இருக்க முடியுமா, இதை ஒரு அமீர் செய்ய முடியுமா, இதை ஒரு ஆலிம் செய்ய முடியுமா என்று அல்லாஹ்வுடைய நேர்வழியை அவர்கள் தெரியாமல் கதைக்கிறார்கள். இஸ்லாத்திலே எத்தனையோ முன்னறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. காலங்களிலே சிறந்த காலம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலம், அதை போன்ற ஒன்று திரும்ப வரப்போவது கிடையாது. நூற்றாண்டுகளிலே சிறந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலப்போக்கிலே பாவங்கள் மலிந்து காணப்படும், அமானிதங்கள் பேணப்படாது. சில அமீர்மார்கள் வருவார்கள், அவர்கள் உங்களை கோபிப்பார்கள், நீங்கள் அவர்களை கோபிப்பீர்கள். சில அமீர்மார்கள் வருவார்கள், தொழுகை அதை நேரத்தை விட்டும் பிற்படுத்துவார்கள். சில அமீர்மார்கள் வருவார்கள், முதுகிலே அடிப்பார்கள், சொத்துக்களை பறிப்பார்கள். ஆனால் அது சத்திய கூட்டம், அவர் சத்திய கூட்டத்தின் அமீர். நாம் தெரிந்து வைத்த ஹதீஸ்கள் என்ன, அப்பொழுதும் அவருக்கு செவிமடித்து கட்டுப்பட வேண்டும், அவருக்கு செவிமடித்து கட்டுப்பட வேண்டும். ஆனால் இதையெல்லாம் மறந்துவிட்டு என்ன செய்கிறார்கள், பாருங்கள் அமீர் டைமுக்கு தொழுகைக்கு வருகிறார் இல்ல, இது சத்தியமாக இருக்குமா, இப்படி ஒரு அநியாயத்தை செய்திருக்கிறார், இது சத்தியமாக இருக்குமா. இப்படி நாம் நினைத்தபடி எல்லாம் சத்தியத்தை விளங்குவது கிடையாது. தெளிவாக நிரூபிக்கப்படுகிறது அல் குர்ஆன் அஸ்ஸுன்னா ஒளியிலே, சத்திய கூட்டத்திற்குள் இப்படியான நிலைமைகள் எல்லாம் வரும், அப்போதும் அது வழிகேடாக மாறாது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்துவிட்ட விடயங்கள். எனவே இதுவரை என்ன என்ன பிரச்சனைகள் வந்திருக்கிறதோ, இதற்கு பிறகும் சோதனைகள் தொடரும், இத்தோடு முடிவது கிடையாது, இன்னும் எதிர்பார்க்காத வழிகளில் எல்லாம் சோதனைகள் வரும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாதி அலன்னாசி ஜமான், மக்களுக்கு ஒரு காலம் வரும், அஸ்ஸாபிரு ஃபீஹா அலா தீனிஹி கல்காபிலு அலல் ஜுமர். அந்த காலகட்டத்திலே சத்தியத்திலே உறுதியாக இருப்பவர் யார் தெரியுமா, அவர் எப்படி இருப்பார் தெரியுமா, இந்த சத்தியத்தை எந்தளவு பொறுமையோடு கடைபிடிப்பார் தெரியுமா, நெருப்பு தணலை கையிலே வைத்திருப்பது போன்று அவர் இருப்பார். நெருப்பு தணல் சத்தியம் ஒளி விட்டுவிட முடியாது, ஆனால் கையை பொசுக்கிக் கொண்டிருக்கிறது. இப்படியான நிலைமைகள் சத்திய கூட்டத்திற்கும் சத்தியவாதிகளுக்கும் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் மிக தெளிவாக அல் குர்ஆன் சுன்னா இருக்க, சாதாரணமாக மடத்தனமாக சரியான புரிந்துணர்வின்றி இந்த சத்தியத்தை வழிகேடாக்க முற்படுவதென்பது மிக மிக அறிவீனமானது. அது அல்லாஹு தஆலா நேர்வழிக்கு கொடுத்திருக்கக்கூடிய அடையாளங்கள் எதுவும் இந்த இடத்திலே தவறவிடப்படவில்லை. இந்த சத்திய கூட்டமானது 90ஆம் ஆண்டு தொடக்கம் இதுவரைக்கும் இந்த சத்தியத்திலே தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு விடயத்தை கூறி எனது உரையை நான் முடிவுக்கு வருகிறேன். சத்திய கூட்டம் எப்போது வழிகேடாக மாறும்? எப்போது சத்திய கூட்டம் வழிகேடாக மாறும் என்றால், அதற்கும் இஸ்லாம் வழியை காட்டியிருக்கிறது. எப்படி? அனைத்து பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கி சத்தியமாகுவதற்கு சில தகுதிகள் இருந்ததோ, அல்குர்ஆன் சுன்னாவை மட்டும் கடைபிடிக்க வேண்டும், வேறொரு மூலாதாரத்தை சம்பந்தப்படுத்தி விடக் கூடாது, எந்த வகையிலும் குஃபர் ஷிர்க்குகள் வந்துவிடக் கூடாது. அந்த நிலைமையிலிருந்து இந்த சத்திய கூட்டம் தடுமாறமாக இருந்தால் அந்த சத்தியம் வழிகேடாக மாறும். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் பல அமீர்மார்கள் வருவார்கள், மோசமான ஷைத்தானிய உள்ளம் பிடித்தவர்கள் எல்லாம் வருவார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அவருக்கு செவிமடு கட்டுப்படு. எதுவரைக்கும்? அவரிலே ஒரு குஃபர் வருவரைக்கும், அவரிடம் ஒரு தெளிவான குஃபர் ஆணித்தரமாக குர்ஆன் சுன்னா ஒளியிலே நேரடியாக நிரூபிக்கக்கூடிய ஒரு குஃபர் வரும் வரைக்கும் அவருக்கு செவிமடுத்து கட்டுப்படு. எனவே ஒரு சத்திய கூட்டம் இருக்கிறது, ஒரு அமீரிலே குஃபர் ஷிர்க் வந்து விட்டதா, அதுவரைக்கும் அமீருடைய விஷயங்களிலே நாம் தலையடிக்க முடியாது. அப்படி வந்தாலும் தெளிவுபடுத்தி அவர் திரிந்துவிட்டால் அத்தோடு கதை முடிந்துவிடும். ஆனால் அவர் அடம் பிடிக்கிற போது அப்பொழுது அந்த தலைவரை மாற்ற வேண்டும். சத்தியம் எப்போது வழிகேடாய் மாறும் என்றால், அந்த அமீரிலும் சரி மாமூர்களிலும் சரி தெளிவாக சிறுக்குகள் பரவலாக காணப்படுகிறது, குஃபர் சிறுக்குகள் சர்வசாதாரணமாக காணப்படுகிறது. அந்த தலைவரை கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறார்கள். நான் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு வசனங்களுக்கும் தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது. தேவைப்பட்டவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள், ஒவ்வொரு வசனங்களுக்கும் ஆதாரத்தை முன்வைக்கிறேன். அப்படி ஒரு நிலைமை இந்த சத்திய கூட்டத்துக்கு வருமாக இருந்தால், குஃபர் ஷிர்க்கு இதிலே மலிந்து காணப்படுமாக இருந்தால், அதை ஒரு அமீர் ஏற்றுக்கொள்வாராக இருந்தால், முழு முஸ்லிம்களும் அதை அங்கீகரிப்பார்களாக இருந்தால், அமீரை கண்மூடித்தனமாக பின்பற்றுவார்களாக இருந்தால், அந்த நேரத்திலும் முடியுமான அளவு அது சொல்லி திருத்தப்பட வேண்டும். அப்படி திருத்தப்படாத விடத்து, அவர்கள் திருந்தாத விடத்து, அது ஒரு பிரிவாக மாறிவிடும். அப்பொழுது இஸ்லாம் ஒரு முஸ்லிமுக்கு காட்டக்கூடிய வழிகாட்டல் என்னவென்றால், இது ஒரு பிரிவாக மாறிவிட்டது, இதை விட்டும் நீ ஒதுங்கிவிடு, நீ ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் இவர்களோடு சேர்ந்து விடாதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே ஒரு சத்தியம் எப்பொழுது அசத்தியமாக மாறும் என்றால், இப்படி ஒரு நிலைமை வந்தால் மட்டும்தான். அப்படி ஒரு நிலைமை இதுவரைக்கும் இந்த கூட்டத்திற்கு வரவில்லை. ஆனால் பல பலவீனங்கள் பிழைகள் அமீரிலும் சரி மாமூர்களிலும் சரி ஆலிம்களிலும் சரி இருந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் என்ற அடிப்படையிலே அந்த தவறுகள் திருத்தப்பட வேண்டும், அவர்கள் திருந்துவார்கள் என்பதனை இந்த இடத்திலே நான் நிரூபித்து கூறியிருக்கிறேன். எனவே இதுவரைக்கும் இந்த சத்தியம் கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த பாதை, 33 வருடங்களாக நடைபோட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சத்திய பயணமானது இதுவரையும் இது முடிவுறவில்லை, அது அசத்தியமாக மாறவில்லை. தெளிவான குர்ஆன் சுன்னா ஒளியிலே நிரூபித்திருக்கிறோம். இதற்கு மாற்று கருத்துகள் இருக்குமாக இருந்தால், உங்களுடைய கருத்துகள் எமக்கு தேவையில்லை, அல் குர்ஆன சுன்னாவை முன்வையுங்கள், தாராளமாக ஏற்று அல்லாஹ்விற்கு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய முகமாக எம்முடைய விடயங்களை நாம் மாற்றிக்கொள்வோம். எனவே இந்த சத்திய பயணம் இன்னும் தொடர்கிறது என்பதனை நாம் புரிந்து கொண்டு இந்த சத்தியத்திலே கடைசி மூச்சு வரை உறுதியாக இருந்து நாம் பயணிக்க வேண்டும். அதற்கு இப்படிப்பட்ட இன்னும் பல தெளிவுகள் எமக்கு தேவைப்படுகிறது. அதை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் தேவைக்கு ஏற்ப ஒவ்வொரு சகோதரர்களும் பெற்றுக்கொண்டு இந்த சத்தியத்திலே நிலைத்திருங்கள். வல்ல அல்லாஹ் கடைசி மூச்சு வரைக்கும் என்னையும் உங்களையும் இந்த சத்திய இஸ்லாத்திலே உறுதியாக சடம் பதிக்க வைத்து, இதே சத்தியத்திலே எம்முடைய உயிர் பிரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள்பாலிப்பானாக. அக்கூலு கவுலி ஹாதா, வணக்கம்.